Those of you who were here the last two Sundays, the last two evenings, we were dealing with Ephesians 2 verse 8.
கடந்த இரண்டு நாட்கள் மாலை கூட்டங்களுக்கு வந்திருக்கிறவர்கள் அறிந்திருப்பீர்கள், நாம் எபேசியர் 2 அதிகாரத்திலே உள்ளதான வசனத்தை நாம் தியானித்துக்
கொண்டிருக்கிறோம்.
அந்த 8 வசனத்திலே உள்ளதான மூன்று முக்கியமான வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
Words that many Christians use very often but sometimes don't know what they mean.
அடிக்கடி அநேக கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் அதனுடைய உண்மையான பொருளை அறியாமலே பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம்.
We looked at the word grace on the first day as to what it meant.
முதல் நாள் மாலை கூட்டத்திலே கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து தியானித்தோம்.
And then yesterday we looked at the word faith.
நேற்றைய தினத்திலே விசுவாசம் என்கிற வார்த்தையை குறித்து தியானித்தோம்.
And today we want to look at the word saved.
இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்கிற அந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்.
It's a very common expression among believers.
விசுவாசிகளுக்கு மத்தியிலே மிகவும் பொதுவாக பயன்படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தை தான் ரட்சிக்கப்பட்டீர்கள்.
Many people ask one another, are you saved?
நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று அடிக்கடி ஒருவர் இன்னொருவரை கேட்பது வழக்கமாக இருக்கிறது.
When were you saved?
நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள்?
And here is a word which many Christians have limited in their understanding to some very small part of salvation.
ரட்சிப்பு என்கிறதன காரியத்திலே மிக குறுகிய ஒரு காரியத்தை மட்டுமே புரிந்து கொண்டு அதை மட்டுப்படுத்தி விட்டார்கள்.
Just like in grammar, we study past, present and future.
இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று நாம் இலக்கணத்திலே படிக்கிறோம்.
And in our life, there is a past, a present and a future.
நம்முடைய வாழ்க்கையிலேயும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று உண்டு.
In the same way, this salvation has also got past, present and future.
இதே போல இந்த ரட்சிப்புக்கும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று உண்டு.
There is a salvation that we can experience that is finished in the past.
கடந்த காலத்திலே முடிந்த ஒரு அனுபவமாக ரட்சிப்பு இருக்கிறது, அது ஒரு பகுதி.
And there is a salvation that we must keep on experiencing in our present.
நம்முடைய நிகழ்காலத்திலே ஒரு ரட்சிப்பை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
And there is a salvation that we can only experience in the future.
இன்னொரு ரட்சிப்பின் பகுதியை நாம் எதிர்காலத்திலே தான் அனுபவிக்க போகிறோம்.
And all three are mentioned in scripture.
இந்த மூன்று நிலைகளுமே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
When we read God's word, we get a clear understanding of truth.
தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது சத்தியத்தை குறித்ததான தெளிவான ஒரு அறிவை நாம் பெறுகிறோம்.
And the truth will set us free not only from sin.
பாவம் என்பது நம்மை சத்தியம் என்பது பாவத்திலிருந்து மட்டும் நம்மை விடுதலையாக்குவதல்ல.
But it also sets us free from lot of wrong ideas about God and his plan.
தேவனை குறித்தும் தேவன் மனிதனை குறித்தும் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்ததான தவறான புரிந்து கொள்ளிலிருந்து நம்மை விடுவிக்கிறது.
So what is salvation in the past tense?
ஆகவே கடந்த காலத்திலே உள்ளதான அந்த ரட்சிப்பு என்றால் அதனுடைய பொருள் என்ன?
It says in Romans 5,
ரோமர் 5 வாசிக்கிறோம்,
and verse 9,
9 வசனம்,
about being saved from the wrath of God.
தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது என்று நாம் ரோமர் 5:9
வாசிக்கிறோம். Because we are justified by his blood, we shall be saved from the wrath of God.
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம்.
If you are really born again, you have been justified.
உண்மையாலுமே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
I will explain in a moment what that means.
அது என்ன பொருள் என்பதை நான் சற்று விளக்குகிறேன்.
But that is salvation in the past tense.
அதுதான் ரட்சிப்பு என்பதனுடைய கடந்த காலத்தினுடைய பொருள்.
It is salvation from the punishment that is due for our sin.
நம்முடைய பாவங்களுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பு, விடுதலை.
Every sin is a crime against God.
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய ஒரு குற்றம்.
If we have hurt people also, it is a crime against people.
ஜனங்களை நாம் புண்படுத்தி இருந்தால் அது ஜனங்களுக்கு விரோதமாக செய்கிறதான ஒரு குற்றம்.
Some sins are only against God.
சில பாவங்கள் தேவனுக்கு விரோதமாக மட்டுமே செய்யப்படுகிறது.
If you have got a dirty thought,
ஒரு அசுத்தமான சிந்தை,
or you love money,
அல்லது நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்கள்,
or you are jealous of somebody,
அல்லது யாரோ ஒருவரோடு கூட பொறாமையா இருக்கிறீர்கள்,
or you have an unforgiving spirit,
அல்லது மன்னிக்காத ஒரு மன்னிக்க முடியாத ஒரு ஆவி உங்களிடத்தில் இருக்கிறது,
these are all sins,
இவைகள் எல்லாம் பாவங்கள்,
but it's not a sin against others, it's only a sin against God,
இவைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய பாவங்கள் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவங்கள்.
But if you go and slap somebody on the face,
ஆனால் நீங்கள் யாரையோ ஒருவரை போய் கன்னத்திலே அடித்து விட்டீர்கள்,
or you get angry with him,
அல்லது ஒருவரோடு கூட கோபப்பட்டு விட்டீர்கள்,
or you speak evil about him behind his back,
அல்லது ஒருவருக்கு பின்னாக அவரை பற்றி தீமையாக நீங்கள் பேசுகிறீர்கள்,
that is a sin not only against God but against a human being also.
இந்த பாவம் தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் மட்டுமல்ல, மனுஷர்களுக்கு விரோதமாகவும் செய்யப்படுகிற பாவம்.
So in such sins which have got two directions, horizontal and vertical,
ஆகவே இப்படிப்பட்டதான பாவங்களிலே இரண்டு திசைகள் இருக்கிறது, ஒன்று செங்குத்தாக இருக்கிறது, இன்னொன்று கிடைமட்டமாக இருக்கிறது.
There we must not only get forgiveness from God, we must get forgiveness from that person whom we harmed also.
அப்படிப்பட்ட பாவங்களிலே தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது, நாம் மனிதனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
Sometimes we forget that we have to get forgiveness from man.
சில சமயத்திலே மனிதனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம்.
God won't forgive us if we don't set that matter right with the man.
அந்த குறிப்பிட்ட விஷயத்திலே மனிதனோடு கூட ஒப்புரவாக விட்டால் தேவன் அந்த காரியத்தை நமக்கு மன்னிக்க மாட்டார்.
Salvation is free.
இரட்சிப்பு என்பது இலவசம்.
All salvation is free.
எல்லா இரட்சிப்புமே இலவசம்தான்.
But even though it's free, there are some conditions.
அது இலவசமாக இருந்தாலும் கூட அதற்கென்று சில நிபந்தனைகள் உண்டு.
When it says by grace are you saved through faith.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும்பொழுது,
God wants to give us the gift of forgiveness of sins.
தேவன் பாவங்களிலிருந்து உள்ள மன்னிப்பை நமக்கு வரமாக கொடுக்கிறார், ஈவாக கொடுக்கிறார்.
It's free.
அது இலவசம்.
But there are two things I have to do.
ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு உண்டு.
Not works.
கிரியைகள் அல்ல.
We can't do any works to get our sins forgiven.
நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக நாம் எந்த கிரியைகளையும் செய்ய முடியாது.
No pilgrimage, no money, nothing.
நாம் எந்த இடத்திற்கும் புனித யாத்திரையோ அல்லது பணமோ கொடுக்க தேவையில்லை.
We must recognize that in our unconverted condition our back is turned to God.
நாம் மனம் திரும்பாத நாட்களிலே தேவனுக்கு முன்பாக நம்முடைய முதுகிதான் காண்பித்திருந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
All human beings are born with their back turned to God.
மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருமே பிறக்கும் பொழுது தங்களுடைய முதுகையே தேவனுக்கு முன்பாக காட்டிதான் பிறக்கிறார்கள்.
Whatever religion they may be.
அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி.
They are all with their back turned to God.
அவர்கள் எல்லாருமே தேவனுக்கு தங்கள் முதுகை காண்பிக்கிறார்கள்.
That is why whether it's Hindu children or Christian children or atheist children,
ஆகவே தான் இந்து குழந்தைகளாக இருந்தாலும் கிறிஸ்தவ குழந்தைகளாக இருந்தாலும் நாத்திகருடைய குழந்தைகளாக இருந்தாலும்,
they are all selfish, they all fight, they are exactly the same.
அவர்கள் எல்லாருமே ஒரே விதமாக தான் இருக்கிறார்கள், தன்னலமாக இருக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள்.
Some Christian parents go and get their children sprinkled in a church.
சில கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சபையிலே கொண்டு போய் தண்ணீரை தெளிக்க வைத்து விடுகிறார்கள்.
And call it some baptism.
அதை ஞான ஸ்நானம் என்று சொல்கிறார்கள்.
That child still behaves in the same bad way as anybody else.
அந்த குழந்தை மற்ற குழந்தையைப் போலவே இன்னும் நடந்து கொள்கிறது.
That shows it is not saved at all.
அது எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தை இன்னுமா இரட்சிக்கப்படவில்லை.
It just got its head a little wet when it went for that child baptism.
அந்த குழந்தை ஞான ஸ்நானம் என்கிறதான சடங்குக்குள்ள சென்ற பொழுது ஏதோ தலை கொஞ்சம் நனைந்து விட்டது, அவ்வளவுதான் அந்த
குழந்தை. There was no change.
ஆனால் மாற்றம் இல்லை.
So what is the first requirement?
ஆகவே முதலாவது தேவை என்ன?
If God is here and he wants to give me a gift,
தேவன் இங்கே இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு வெகுமதியை கொடுக்க விரும்புகிறார்.
I am facing my selfish sinful life.
நான் என்னுடைய சுயநலமான பாவமான வாழ்க்கையை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன்.
God is stretching out a gift for me.
தேவன் எனக்கென்று ஒரு வெகுமதியை கொடுப்பதற்காக கையை நீட்டி கொடுக்கிறார்.
I don't have to do any works, it's free.
நான் எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை, அது இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஈவு.
I have to turn around and face him.
நான் திரும்பி அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
Otherwise how can I get it?
இல்லாவிட்டால் எப்படி நான் அதை பெற்றுக் கொள்வது?
That is what the Bible calls repentance.
இதைத்தான் மனம் திரும்புதல் என்று வேதம் அழைக்கிறது.
Repentance means turning towards God away from my old sinful way.
என்னுடைய பழைய பாவ வழிகளை விட்டு நான் தேவனுக்கு நேராக நான் திரும்புவதுதான் மனம் திரும்புதல்.
It doesn't mean I have overcome all my sins.
உடனே நான் எல்லா பாவங்களையும் ஜெயித்து விட்டேன் என்று பொருள் அல்ல.
I have turned from that attitude of loving sin.
பாவத்தை நேசிக்க கூடிய அந்த மனநிலையிலிருந்து நான் இப்பொழுது திரும்பி இருக்கிறேன்.
And I've turned towards God.
தேவனுக்கு முன்பாக நான் திரும்பி இருக்கிறேன்.
Then when God is giving me a gift, I must stretch out my hand and take it.
இப்பொழுது தேவன் ஒரு ஈவை எனக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய கரத்தை நீட்டி நான் வாங்க வேண்டும்.
God stretching out his hand is called grace.
தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு கொடுக்கிறாரே, அதை நாம் கிருபை என்று அழைக்கலாம்.
And when I take it from him, that is called faith.
நான் அதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசம் என்று அழைக்கலாம்.
So salvation is a gift of grace.
ஆகவே ரட்சிப்பு என்பது கிருபையின் ஈவு.
But if I have to take it, otherwise I won't get it.
நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நான் அதை அடைய முடியாது.
Before I can take it, I have to turn around.
அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் முதலாவதாக திரும்ப வேண்டும்.
That's why the Bible says I must repent and then believe.
ஆகவே தான் வேதம் நான் மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது.
Now a lot of people today are talking about believe, believe, believe.
அநேக மக்கள் இன்றைக்கு விசுவாசி, விசுவாசி என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
But if I'm faith with my back towards God, no, my faith is useless because I can't get anything from
naan devunukku munbaga enude mudhiyai kaatti kondu evlavu dhaan viswasam viswasam endra enude kaiyai neettinalum devunidathirundhu ondrai naan petrukolla mudiyadhu.
So I need to turn around first.
Aage mudhalavadhaaga naan thirumba vendum.
That means a changed attitude to sin.
அதனுடைய பொருள் என்னவென்றால் பாவத்தின் பாவத்தின் முகாந்திரமாக எனக்கு இருக்கக்கூடிய மனநிலையிலே ஒரு மாற்றம் வேண்டும்.
So the first thing I want to ask you is, those of you who think you are saved, Is there been a change of attitude in you towards sin?
ரட்சிக்கப்பட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களிலே ஒரு சிலரை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நிமித்தமாக பாவத்தின் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா?
Now the reason I say that is this.
இதை சொல்வதற்குரிய காரணம் இதுதான்.
During the last 35 years there are hundreds of people who have come to our churches.
கடந்த 35 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான மக்கள் எங்களுடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள்.
And many of them have told me this.
அநேகர் இதை எனக்கு சொல்லி இருக்கிறார்கள்.
Brother Zach, I do not feel I was really saved till I came to your church.
சகோதர ஜாக் அவர்களே, உங்களை சபைக்கு வரும் வரை நான் உண்மையாலுமே நான் வந்ததுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்படவே இல்லை என்று தான் உணர்கிறேன்.
Because I never knew that what repentance is.
மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருந்தேன்.
In the church I was going,
நான் போய் கொண்டிருக்க சபையிலே,
they told me to say, Lord Jesus, come into my heart.
ஆண்டவராக இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்ல
சொன்னார்கள்.
தீர்மான அட்டையிலே கையெழுத்து போட
சொன்னார்கள். I say I'm saved.
நான் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லிவிட்டார்கள்.
But nobody explained to me what sin was or what turning around from sin was.
பாவம் என்றால் என்ன என்பதையும் பாவத்தை விட்டு திரும்புவது என்றால் என்ன என்பதையும் யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை.
See, such people are being made like Jesus said, twofold the child of hell.
இப்படி மக்கள் இயேசு சொன்னது போல இரட்டிப்பான நரகத்தின் மகன்களாய் மாறி விட்டார்கள்.
Jesus said that in Matthew 23 about some people who are made double children of hell.
இயேசு மத்தேயு 23 ஆம் அதிகாரத்திலே சிலர் நரகத்தின் இரட்டிப்பான நரகத்தின் மகன்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்.
How can anybody be a double child of hell?
யாராவது ஒருவர் எப்படி நரகத்தின் இரட்டிப்பு மகனாய் இருக்க முடியும்?
Yeah, Jesus spoke about such cases in Matthew 23.
மத்தேயு 23 ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இயேசு பேசி இருக்கிறார்.
See in Matthew 23,
மத்தேயு 23 ஆம் அதிகாரம்
and verse 15.
15 ஆம் வசனம்.
He speaks about certain people who have been made twice the son of hell.
அங்கே சிலர் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன்களாக ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார்.
Have you ever thought what that means?
இதனுடைய பொருள் என்ன என்று எப்பொழுதாவது உணர்ந்ததுண்டா?
What is a single son of hell and a double son of hell?
நரகத்தின் மகன், ஒருமுறை நரகத்தின் மகன் என்பதற்கும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் என்பதற்கும் என்ன வித்தியாசம்?
We must think when we read these words, what did Jesus mean?
இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன பொருள்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Every man in the world is a sinner.
உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாயிருக்கிறான்.
Bible says all have sinned and come short of the glory of God.
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாய் போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது.
Everybody is a single child of hell.
ஆகவே எல்லாருமே நரகத்தின் ஒரு மகனாய் இருக்கிறார்கள்.
Now if you tell that man without turning from his sin to believe in Jesus Christ.
பாவத்தை விட்டு திரும்பாமல் இயேசுவை மட்டும் விசுவாசித்தால் போதும் என்று அவருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது,
he believes in Jesus Christ.
அவர் இயேசுவை விசுவாசிக்கிறார்.
But he has not turned from his sin.
ஆனால் அவருடைய பாவத்தை விட்டு அவர் திரும்பவில்லை.
Tell him that now he's a child of God.
இப்போது நீங்கள் அவரை பார்த்து நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறீர்கள்.
He has become double a child of hell.
இப்போது அவர் நரகத்தின் இரட்டிப்பான மகனாய் இருக்கிறார்.
Why?
ஏன்?
Because next time he hears a gospel message, he'll say that's not for me.
அடுத்த முறை ஒரு சுவிசேஷ செய்தியை கேட்கும் பொழுது இது எனக்கு அல்ல, நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்
என்று சொல்வார். I'm already a child of God.
நான் ஏற்கனவே தேவ பிள்ளையாக
இருக்கிறேன். But he's not a child of God.
ஆனால் அவர் தேவனுடைய பிள்ளை அல்ல.
The other single child of his sitting next to him knows I'm a sinner and he gets converted.
முதலாவது நரகத்தின் மகனாய் இருக்கிறவர் ரட்சிப்பின் செய்தியை கேட்கிறார், அவர் மனம் திரும்புகிறார்.
But this one doesn't get converted.
ஆனால் இந்த நபரோ மனம் திரும்புவதில்லை.
Because some preacher already told him that he is a child of God.
ஏற்கனவே அவர் தேவனுடைய பிள்ளையாய் தான் இருக்கிறார் என்று ஏதோ ஒரு பிரசங்கர் சொல்லிவிட்டபடியாலே.
Every gospel meeting he goes to, he says that's not for me. I'm already a child of God.
அவர் செல்லுகிற ஒவ்வொரு ரட்சிப்பின் கூட்டத்திற்கும் சுவிசேஷ கூட்டத்திற்கும் போகும் பொழுதெல்லாம் இது எனக்கல்ல, நான் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிடுகிறார்.
And he sails along to hell without even knowing that is going there.
அவர் நரகத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாமலே அதை நோக்கி நீந்தி சென்று கொண்டே இருக்கிறார் நரகத்தில்.
There are multitudes of such so-called believers sitting in churches.
இன்றைக்கு சபைகளிலே இப்படிப்பட்ட திரளான விசுவாசிகள் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Probably a lot of people sitting here.
ஒருவேளை இங்கேயும் அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம்.
You imagine that you're saved.
நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
You ever turn from your sin?
உங்கள் பாவத்தை விட்டு எப்பொழுதாவது நீங்கள் திரும்பி இருக்கிறீர்களா?
Turn around from your sin.
உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் திரும்பி இருக்கிறீர்களா?
Sorry for your sin.
உங்கள் பாவத்துக்காக வருத்தப்பட்டிருக்கிறீர்களா?
Otherwise, I'm sorry to say you're twice a child of hell.
இல்லாவிட்டால் நீங்கள் நரகத்தின் இரட்டிப்பான மகன் என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன்.
Those are not my words. I would not use such words.
நான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது கிடையாது. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல.
I'm just reading what Jesus said.
இயேசு என்ன சொன்னார் அந்த வார்த்தையில நான் வாசிக்கிறேன்.
So if you get angry with somebody, you must get angry with Jesus, not with me.
ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினால் யார் மீதாவது கோபப்பட வேண்டும் என்று சொன்னால் என் மீதல்ல, நீங்கள் இயேசு மீது தான் கோபப்பட வேண்டும்.
There must be a willingness to set right matters with people whom we have hurt.
நீங்கள் புண்படுத்தின மக்களோடு கூட காரியங்களை சரிபடுத்துவதற்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும்.
See, Jesus said in Matthew chapter 5.
மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார்.
I told you about the necessity to turn around and come to God.
நீங்கள் திரும்பி தேவனிடையிலே வருவதற்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னேன்.
And you come to God and you pray. Your prayer is an offering.
நீங்கள் தேவனிடத்திலே திரும்பி அவரிடத்திலே வந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அந்த ஜெபம் என்பது ஒரு காணிக்கையாக இருக்கிறது.
So Jesus spoke about that in Matthew 5 in verse 23.
ஆகவே இயேசு இந்த காரியத்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார்.
He says, when you come with your prayer to God,
நீங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்கும்படியாக வரும்பொழுது,
or any offering,
அல்லது எந்த காணிக்கையாவது செலுத்த வரும்பொழுது,
and there you remember,
அங்கே நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள்,
I have hurt that person.
நான் இந்த நபரை காயப்படுத்தியிருக்கிறேன், புண்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய சகோதரனை புண்படுத்தியிருக்கிறேன்.
I've hurt my wife.
என்னுடைய மனைவியை நான் புண்படுத்தியிருக்கிறேன்.
I've hurt my husband.
என்னுடைய கணவனை நான் புண்படுத்தியிருக்கிறேன்.
I cheated that other man of some money.
பண விஷயத்தில் இன்னாரை நான் ஏமாற்றி விட்டேன்.
Or some way in which I've committed a sin against another human being.
ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு மனுஷனோடு கூட பாவம் செய்திருக்கிறேன்.
Jesus says.
இயேசு சொல்கிறார்.
Stop praying.
ஜெபிப்பதை நிறுத்து.
Because God won't listen to your prayer.
ஏனென்றால் தேவன் உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்.
Do you know if there is unconfessed sin in your heart, your prayer will not be heard.
உங்களுடைய உள்ளத்திலே அறிக்கையிடப்படாத பாவம் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது என்று உங்களுக்கு தெரியுமா?
That is written very clearly in Psalm 66 verse 18.
சங்கீதம் 66:18 அது மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
If there is sin in your heart, God will not hear you.
உங்களுடைய உள்ளத்திலே பாவம் இருக்குமானால் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்.
Sin is a prayer is like making a phone call to God.
ஜெபம் என்பது தேவனுக்கு தொலைபேசியிலே பேசுவது போல.
But sin breaks the phone line.
ஆனால் பாவம் என்பது அந்த தொலைபேசியினுடைய இணைப்பை துண்டிக்கிறது.
You can keep on talking on the phone. There is no, not even a dial tone on the phone.
நீங்கள் வேண்டுமானால் தொலைபேசி ரிசீவரை வைத்து பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அதிலே டயல் டோன் கூட வருவதில்லை.
And it doesn't reach heaven.
அந்த ஜெபமானது பரலோகத்துக்கு செல்லுவதில்லை.
So Jesus said, stop praying.
ஆகவே இயேசு ஜெபத்தை நிறுத்து என்று சொல்கிறார்.
Don't give that offering because God is not accepting it.
நீ அந்த காணிக்கையை கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை.
First go to the person whom you hurt.
நீ யாரை புண்படுத்தினாயோ அந்த நபரிடத்தில் முதலாவது செல்.
And settle matters with him.
அவரோடு கூட காரியங்களை சரிபடுத்து.
Then come.
அதற்கு பிறகு வா.
I told you that there can be sin in two directions.
ஏற்கனவே நான் இரண்டு திசைகளிலே பாவங்கள் இருக்கும் என்று சொன்னேன்.
All sin is against God.
எல்லா பாவங்களும் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது.
But some sins are against God and against others.
சில பாவங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் சில மனிதர்களுக்கு விரோதமாகவும் செய்யப்பட்டதாக
இருக்கிறது. I have a dirty thought, that's only against God.
அசுத்தமான சிந்தை என்பது தேவனுக்கு விரோதமாய் மட்டுமே உள்ள பாவம்.
If I cheat somebody, I've sinned against God and against that person.
யாரையாவது நான் ஏமாற்றினால் நான் தேவனையும் தேவனுக்கு விரோதமாகவும் அந்த மனிதனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருக்கிறேன்.
So I can't just go to God and say, Lord, please forgive me, I cheated somebody.
ஆகவே ஆண்டவரே நான் என்னை மன்னியும், நான் யாரை ஒருவர் ஏமாற்றி
Or please forgive me, Lord. I got angry with that man.
ஆண்டவரே இன்னாரோடு கோபப்பட்டு விட்டேன் என்னை மன்னியும் என்று சொன்னால்.
I'm sorry, Lord. I got angry with my wife.
ஆண்டவரே மனைவியின் மீது கோபப்பட்டு விட்டேன் என்னை மன்னியும் என்று சொன்னால்.
No, Jesus said, first settle that matter, then come and ask for forgiveness.
ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? முதலாவது அந்த நபரிடத்திலே போய் நீ சரி செய், ஒப்புரவாக பிறகு இடத்திலே வா என்று
சொல்வார். Otherwise, you will not be forgiven.
இல்லாவிட்டால் நீ மன்னிக்கப்பட முடியாது.
Are there people sitting here who have imagined that God has forgiven you everything? When you have not settled matters with others,
நீங்கள் மற்றவளோடு கூட காரியங்களிலே ஒப்புரவாகாதபடிக்கு சரி செய்யாதபடிக்கு தேவன் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார் என்று கற்பனை செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாராவது இங்கே உண்டா?
Have you read this passage which I read in Matthew 5?
மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த பகுதியை நீங்கள் எப்பொழுதாவது வாசித்திருக்கிறீர்களா?
Leave your prayer there, don't pray.
நீ ஜெபிக்க வேண்டாம், முதலாவது ஜெபத்தை நிறுத்து.
Go and settle with that person.
போய் அந்த நபரோடு கூட காரியங்களை ஒப்புரவாக்கு.
Then come and give your offering or your prayer or anything.
அதற்கு பிறகு நீ வந்து உன்னுடைய காணிக்கையோ உன்னுடைய ஜெபமோ நீ செலுத்து.
We read in Luke chapter 19 about a man who had cheated many people.
லூக்கா 19 ஆம் அதிகாரத்திலே अनेक மக்களை ஏமாற்றின ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
You know the story, it is about Zacchaeus.
சகேயு என்ற மனிதனை குறித்த கதை உங்களுக்கு தெரியும்.
One day Jesus met him sitting on a tree.
ஒரு நாளிலே அவன் மரத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது இயேசு அவனை சந்தித்தார்.
I want to come to your house.
இறங்கி வா நான் உடைய வீட்டிற்கு வர வேண்டும்.
We read in Luke 19.
லூக்கா 19-ஆம் வாசிக்கிறோம்.
Then as they were walking towards Zacchaeus's house,
சகேயுனுடைய வீட்டிற்கு நடந்து செல்லும் பொழுது
Zacchaeus got convicted in his heart about all the people he had cheated as a tax collector for so many years.
ஆயக்காரனாக இருந்து अनेक மக்களிடத்திலே வருமான வரி சம்பந்தமாக ஏமாற்றின காரியங்கள் எல்லாம் அவன் பாவம் என்று உணர்கிறான்.
He realized that he had built his house with all that black money that he cheated people off.
மக்களை ஏமாற்றின அந்த கருப்பு பணத்தை வைத்து இந்த வீட்டை கட்டினதை நினைவுகூர்கிறான்.
Have you built your house with money that doesn't righteously belong to you?
நீதியாக உங்களுக்கு சேராத பணத்தை வைத்து நீங்கள் யாராவது வீடு கட்டி இருக்கிறீர்களா?
Zacchaeus had done it too.
சகேயு அதை செய்திருக்கிறான்.
But you know what he did?
ஆனால் சகேயு என்ன செய்தான் தெரியுமா?
As he was walking towards the house,
அந்த வீட்டுக்கு நடந்து போகும் பொழுதே,
it says in verse 8, Zacchaeus stopped in front of his house.
8-ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சகேயு வீட்டுக்கு முன்பாக நின்று.
Why did he stop?
ஏன் அங்கே நின்றான்?
He said, Lord, I've got to say something to you.
ஆண்டவரே, நான் உன்னிடத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும்.
You're a holy man.
நீர் பரிசுத்தர்.
You can't come to this house.
நீர் இந்த வீட்டுக்கு வர முடியாது.
This is a house built with sin.
பாவத்தினாலே கட்டப்பட்ட வீடு.
I've cheated people.
நான் மக்களை ஏமாற்றினேன்.
Money which is not mine.
எனக்கு சொந்தமல்லாத பணம்.
I used it to build this house.
இந்த வீட்டை கட்டுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறேன்.
How can you come to this house?
இந்த வீட்டுக்கு நீர் எப்படி வர முடியும் ஆண்டவரே?
Some of you don't believe that.
உங்களில் ஒரு சிலர் அதை நம்புவதில்லை.
Some of you think Jesus is not bothered about that. He'll just come into anybody's house.
இயேசு இதை குறித்தெல்லாம் கவலைப்படுவதில்லை. யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் இயேசு வருவார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
He will not come and live in a house which is built through money that you have cheated other people of.
மற்ற மக்களிடத்திலே நீங்கள் ஏமாற்றி பெற்றுக்கொண்ட பணத்தின் மூலமாக ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டிற்கு இயேசு வர மாட்டார்.
Not only if you have cheated somebody.
மற்றவளை ஏமாற்றுவது மட்டுமல்ல,
if you made people work for you and you never paid them properly.
உங்களுக்கென்று வேலை செய்யும்படியா ஜனங்களை கூப்பிட்டு வேலைக்காரர்களை வைத்து வேலை வாங்கி விட்டு அவர்களுக்கு கூலி கொடுக்காமல் நீங்கள் எதையாவது செய்திருந்தால்.
You know, a lot of believers don't pay their servants and their workers properly.
அநேக விசுவாசிகள் தங்களுடைய வேலைக்காரர்களுக்கும் தங்கள் வீட்டிலே வேலை செய்கிறவர்களுக்கும் சரியாக சம்பளம் கொடுப்பதில்லை.
See what the Bible says.
வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள்.
James chapter 5.
யாக்கோபு 5-ஆம் அதிகாரம்.
And verse 4.
4-ஆம் வசனம்.
The pay of the servants who worked in your fields, which you have not paid them properly, their cry has come up to the Lord.
உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி, யாக்கோபு 5-ஆம் அதிகாரம் 4-ஆம் வசனம், உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனுடைய கர்த்தரின் செவிகளிலே வந்தது.
Do you know that unconverted man, when he cries because I didn't pay him properly,
naan andha rachikapadada anal velai seidha oru manidhan velaikaranukku sariyaga naan sambalam kodukkavillai,
his cry goes to God.
அவனுடைய கதறல் கூப்பிடுதல் தேவனை எட்டுகிறது.
God hears it.
தேவன் அதை கேட்கிறார்.
And he will deal with me.
அவர் என்னோடு கூட இடைப்படுவார்.
So the Bible says.
இதைத்தான் வேதம் சொல்கிறது.
And I use that money, it says in verse 5, to live luxuriously and enjoy myself.
5-ஆம் வசனத்திலே பாருங்கள், அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து.
He says in verse 5, you have only fattened yourself for the day when you will be slaughtered.
அங்கே பாருங்கள், சுகபோகத்திலே உழன்றீர்கள், கொழுத்தொழில் அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை கொழுக்க வைத்தீர்கள்.
So Zacchaeus realized that.
சகேயு அதை உணர்ந்தார்.
You may not have realized it, but Zacchaeus realized it.
நீங்கள் வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம், ஆனால் சகேயு அதை உணர்ந்தார்.
He knew that Jesus cannot sanction anything where you cheat other people.
எங்கே நீங்கள் மற்ற மக்களை ஏமாற்றுகிறீர்களோ அந்த காரியத்திற்கு இயேசு ஒரு காலம் அத்தாட்சியா இருக்க முடியாது.
So Zacchaeus stopped.
சகேயு நின்றார்.
He said, Lord, I want to tell you something.
ஆண்டவரே, உங்களிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
I am going to give back 4 times to every single person I have cheated.
ஆண்டவரே, நான் ஏமாற்றின ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் 4 மடங்காய் திருப்பி செலுத்த போகிறேன்.
Luke 19 verse 8.
லூக்கா 19 அதிகாரம் 8 வசனம்.
And some of those people I cheated, I don't even know their address, I don't know where they are.
சில மக்களை நான் ஏமாற்றி விட்டேன், அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை, அவருடைய விலாசமும் எனக்கு தெரியாது.
I can't escape saying oh I'll keep that money because I don't know their address.
எனக்கு அவருடைய விலாசம் தெரியவில்லை, ஆகவே அந்த பணத்தை நானே வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தப்பிக்க முடியாது.
It is unrighteous money, I cannot keep it in my bank account.
அநீதியாய் வந்த பணம், ஆண்டவரே என்னுடைய வங்கி கணக்கில் வைக்க முடியாது.
I have to get rid of it as soon as possible.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் அந்த பணத்தை நான் விட்டு விட வேண்டும்.
So when I don't know where that person is,
agave and the number nan yematrana number enga irukkarar endru theriyavilla endral,
then I must give that money to God.
Andha panathai nan devanukku kodukka vendum,
either to the poor, through the poor,
yeligal moolamaga devanukku kodukalam,
to the church,
alla sabaiki kodukalam,
then I give it to God, but I can't keep it.
அதை தேவனுக்கு நான் கொடுத்து விடுவேன், நான் அதை வைக்க முடியாது.
I cannot keep 1 rupee in my bank account which is not righteously earned.
நீதியாக சம்பாதிக்காத ஒரு பைசா கூட என்னுடைய வங்கி கணக்கிலே வைக்க கூடாது.
Otherwise there is a curse on that money.
இல்லாவிட்டால் அந்த பணத்திலே ஒரு சாபம் இருக்கிறது.
A curse that will descend upon your children.
உங்கள் பிள்ளைகளிடத்திலே ஒரு சாபம் வந்து இறங்கும்.
As you pass on that money to your children.
அந்த பணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது.
It's cursed money that goes to your children.
உங்கள் பிள்ளைகளுக்கு சபிக்கப்பட்டதான பணம் அவர்களுக்கு போகிறது.
And it goes on to the grandchildren.
And the pera pilligalukku adu pogirathu.
Zacchaeus was a wise man.
Sagai oru nyanamana nyanamulla
idai clear that curse now itself.
Ippozhudhe indha saabathai vittu naan sudhigarikka pogiren.
Let me have less, so it's okay.
எனக்கு குறைவாக பணம் இருந்தாலும் அது பரவாயில்லை.
If I can give only less money to my children, that's okay.
இந்த பிள்ளைகளுக்கு தினமத்தமாய் குறைவான சொத்து பணம் கொடுக்க வேண்டுமானாலும் பரவாயில்லை.
The little that I give must be blessed by God.
நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடியதான சிறு தொகையா இருந்தாலும் அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க வேண்டும்.
If it's only like 5 loaves and 2 fish, let it be blessed by God.
அது 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் கூட அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்.
That will take care of my children, grandchildren and great grandchildren.
அது என்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கொள்ளு பேரன்களையும் அது பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
Because the blessing of God is there.
ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிலே
இருக்கிறது. So as soon as Zacchaeus said this,
ஆகவே சகையுதை சொன்ன மாத்திரத்திலே,
I am going to set right all matters on this horizontal plane.
இந்த கிடைமட்டமா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் சரி செய்ய போகிறேன்.
I am going to give half my money to the poor because I don't know the address of these some people.
நான் சில மக்களுடைய விலாசம் எனக்கு தெரியாதபடியால என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழை மக்களுக்கு
கொடுத்து விடுவேன். And all the others' address I know, I'll go to their house and give back 4 times.
எனக்கு தெரிந்த விலாசம் தெரிந்த மக்களிடத்திலே போய் நான் நான்கு மடங்காக திருப்பி கொடுக்க போகிறேன்.
Why 4 times?
ஏன் நான்கு மடங்கு?
Because so much interest also is there.
அதற்கு எவ்வளவு வட்டி சேர்ந்திருக்கும்.
So much inconvenience I cause them by cheating them.
அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு எவ்வளவு வசதி குறைவே நான் உண்டாக்கி
விட்டேன். And Jesus said for the first time,
முதல் முறையாக இயேசு சொன்னார்.
It's the only time he used that word.
இயேசு இந்த ஒரே ஒரு முறைதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்.
Luke 19:9.
லூக்கா 19:9.
Salvation has come to this house.
இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
He never said that any time in any house.
எந்த ஒரு வீட்டிலேயும் எந்த முறையும் அவர் அதை சொல்லவே இல்லை.
The word salvation which we use so frequently.
அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோமே ரட்சிப்பு என்கிற வார்த்தை.
Are you saved? I am saved.
நான் ரட்சிக்கப்பட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா?
Is your house really saved?
உண்மையாலுமே உங்களுடைய வீடு மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா?
It's not a question of what you think.
நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பது காரியமல்ல.
Can Jesus give a certificate salvation has come to this person?
இந்த நபருக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இயேசுவே ஒரு நற்சாட்சி.
Salvation has come to this house.
இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்ல முடியுமா?
It's no use you thinking you're saved.
நீங்களாகவே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று
எண்ணுவதிலே பிரயோஜனம் இல்லை. It's no use your pastor telling you you're saved.
உங்களுடைய பாஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுவதிலே பிரயோஜனம் இல்லை.
It's no use me telling you that you're saved.
நானும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுவதிலே பிரயோஜனம் இல்லை.
I want Jesus to tell me salvation has come to me.
இயேசு என்னிடத்திலே வந்து ரட்சிப்பு உனக்கு வந்தது என்று சொல்ல வேண்டும்.
And he will say it on the same basis.
அதே அடிப்படையிலே
தான் சொல்வார். Zacchaeus.
சகேயுக்கு சொன்ன அதே அடிப்படையிலே தான் அவரும் சொல்வார்.
Because he is the same yesterday, today and forever.
ஏனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
And then he said in verse 10, the son of man has come to seek and to save those who are lost.
10th வசனத்திலே பார்க்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார்.
Zacchaeus was lost in the love of money.
சகேயு பண ஆசையிலேயே இழந்து போனவனாய் தொலைந்து போனவனாய் இருந்தார்.
Pit called the love of money.
பண ஆசை என்கிறதன் ஆழமான குழியிலே கிடந்தார்.
Jesus came seeking for him in that pit and saved him.
அந்த குழியிலே சகேயுவை தேடி வந்து அவரை அந்த குழியிலிருந்து மீட்டெடுத்தார்.
Are you lost in the pit called the love of money?
பண ஆசை என்கிற குழிக்குள்ளே நீங்கள் தொலைந்து போய் விட்டீர்களா?
Don't get discouraged. Jesus has come to seek and to save those who are lost.
சோர்ந்து போக வேண்டாம், இழந்து போனதை தேட முடியா இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்.
But you must acknowledge it.
ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
I remember the day many years ago when I said to the Lord.
நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரிடத்திலே நான் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது.
Lord Jesus, you came to seek and to save those who are lost.
ஆண்டவரே, இழந்து போனவர்களை தேட முடியா இரட்சிக்க முடியா நீர் வந்தீர்.
I am lost in the love of money.
ஆண்டவரே, நான் பண ஆசையிலே தொலைந்து போனவனாய் இருந்தேன்.
In a deep pit.
நான் ஒரு ஆழமான குழியிலே கிடக்கிறேன்.
Please save me.
என்னை இரட்சியும்.
And he saved me.
அவர் என்னை இரட்சித்தார்.
He made me set right everything in money matters with everybody.
என்னுடைய பண விஷயங்களில் எல்லாரோடும் கூட காரியங்களை சரி செய்யும் முடியாக அவர் உதவி செய்தார்.
My bank account became less.
என்னுடைய வங்கி கணக்கில் உள்ள பணம் குறைந்து போய்விட்டது.
But I got salvation.
ஆனால் எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது.
And Jesus could say salvation has come.
இயேசு ரட்சிப்பு வந்தது என்று சொல்ல முடிந்தது.
So don't think that you can just escape by just going to God and say Lord please forgive me.
ஆண்டவரே, என்னை தயவு செய்து மன்னியும் என்று சொல்லி விடுவதனாலே நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ண வேண்டாம்.
God wants to remove the guilt of our life completely from us.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குற்ற உணர்வை தேவன் முற்றிலுமாக நீக்க விரும்புகிறார்.
So it must be finished once and for all.
ஒரே அடியாக அது முடித்து விடப்பட வேண்டும்.
Don't postpone that process by not settling matters quickly.
காரியங்களை தீவிரமாக சரி செய்யாதபடிக்கு வளவளா என்று நீங்கள் இழுத்துக்கொண்டே போக வேண்டாம்.
One wonderful thing we see in the story of Zacchaeus.
சகேயுடைய காரியத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம்.
Jesus did not wait till he actually went and paid back all this money.
இந்த பணத்தை எல்லாம் சகேயு எல்லாரிடத்திலும் திரும்பி செலுத்தி முடிக்கும் வரை இயேசு காத்திருக்கவில்லை.
That may have taken many months.
அது அநேக மாதங்கள் எடுத்திருக்கும்.
But before he did that.
அதை செய்வதற்கு முன்பதாகவே.
As soon as he said I'm going to do it.
நான் இதை செய்ய போகிறேன் என்று சொன்ன
மாத்திரத்தில் And Jesus knew he was meaning what he said.
சகை என்ன சொல்கிறாரோ அது உண்மையாலுமே பொருள்படுத்தி சொல்கிறார் என்று இயேசு அறிந்த உடனே
Jesus took that intention as an action.
அவர் உள்ளாக மனதிலே இருந்த எண்ணத்தை அவர் கிரியையாகவே இயேசு ஏற்றுக்கொண்டார்.
He said I don't have to wait. Salvation has come.
நான் இனிமேலும் காத்திருக்க தேவையில்லை, ரட்சிப்பு வந்தது என்று சொல்லிவிட்டார்.
Some of the things you have done wrong to others you may have to take 5 years to settle.
சில சமயத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த குற்றங்களிலே சரி செய்வதற்கு 5 வருடங்கள் ஆகலாம்.
You don't have to wait 5 years to be saved.
நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாக 5 வருஷங்கள் காத்திருக்க தேவையில்லை.
Say Lord I give you my word I'm going to settle it all.
ஆண்டவரே, உமக்கு என்னுடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேன், நான் இதை சரி செய்து விடுவேன்.
Jesus today he'll say salvation has come.
இன்றைக்கே இயேசு சொல்வார், ரட்சிப்பு வந்தது.
What a wonderful savior.
என்ன அற்புதமான இரட்சகர்.
He blots out our past completely.
அவர் நம்முடைய கடந்த காலத்தை முற்றிலுமாக நீக்கி விடுகிறார்.
He says in Hebrews 8 and verse 12.
எபிரேயர் 8 அதிகாரம் 12 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்.
I will not remember your sins anymore.
இனியும் உன்னுடைய பாவங்களை நினையாது இருப்பேன்.
When I have settled matters horizontally,
naan kireymattamai ulla kaaryangalile sari seiyum bolu,
and I come and confess my sin to God,
naan devanudile vandu enude paavangalai arikkai seiyum bolu,
he blots out my sin completely.
Avarude paavangalai muttilumaga neeki vidugirar.
Do you know why Jesus could not forgive the Pharisees?
Pharisees yen Yesu mannikka mudiyavilla endru ungalukku theriyuma?
See Luke 16.
Luka 16th adhigaram.
It's a very important failure in the lives of the Pharisees.
Pharisees vaalkile mukkiyamaana oru tholvi idu.
And if you are like that he will not forgive you also.
நீங்களும் இது போல இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார்.
You will not be saved from the wrath of God.
தேவ கோபாக்கனிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது.
I want everybody here to be saved from the wrath of God.
இங்க இருக்கக்கூடிய அனைத்து பேரும் தேவ கோபாக்கனிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று
விரும்புகிறேன்.
ஆகவே நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன்.
Luke 16:15.
லூக்கா 16 அதிகாரம் 15 வசனம்.
You are those who justify yourselves in the sight of men.
நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள்.
See when we try to justify ourselves, declare ourselves righteous.
நான் நீதிமானா இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே நீதிமானங்களாக காட்டும் பொழுது
Lord won't forgive us.
தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார்.
What do you mean by declaring ourselves righteous or justifying ourselves?
நம்மை நாமே நியாயப்படுத்துவது அல்லது நம்மை நாமே நீதிமானாய் காட்டுவது என்றால் என்ன பொருள்?
That is like saying
அது எதற்கோப்பா இருக்கிறது
இல்ல. Lord that was not really my fault.
ஆண்டவரே, அது உண்மையாலுமே அது என்னுடைய தப்பு அல்ல ஆண்டவரே.
You know when God asked Adam did you eat the tree? Eat from the tree.
இந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயா என்று ஆதாமை ஆண்டவர் கேட்டார்.
He said Lord it's not really my fault.
ஆண்டவரே, உண்மையாலுமே அது என்னுடைய தவறு அல்ல ஆண்டவரே.
Actually there was only one answer to that question.
சொல்ல போனால் இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு.
Did you eat?
நீ சாப்பிட்டாயா?
Yes or no.
ஆமாம் அல்லது இல்லை.
You know it's like these question papers you get multiple answers tick yes or no.
ஆமாம் இல்லை என்பதிலே நீங்கள் டிக் போட வேண்டும். அது போன்ற ஒரு வினாத்தாள்.
Did you eat from this tree?
இந்த மரத்தின் கனியை புசித்தாயா?
Yes or no.
ஆமாவா இல்லையா?
He doesn't tick either of them.
ஆதாம் ரெண்டு கட்டத்திலுமே டிக் மார்க் போடவில்லை.
He writes a note underneath.
அதை அந்த டிக் போடாமல் கீழே ஒரு பின் குறிப்பு எழுதுகிறார்.
Lord,
ஆண்டவரே,
this wife, she is the cause of all the problem.
இந்த மனைவி அவள்தான் பிரச்சனைகளுக்கு முழுக்க முழுக்க காரணம்.
Number 1.
தான் முதலாவது குறிப்பு.
Number 2.
இரண்டாவது குறிப்பு.
Don't forget you gave me this wife.
நீர் மறந்து விட வேண்டாம், இந்த மனைவியை கொடுத்தது நீர்தான்.
So you are also a little bit to blame to give me a wife like this.
இப்படிப்பட்ட மனைவியை கொடுப்பதினாலே கொடுத்ததினாலே நீங்களும் குற்றவாளி தான்.
And then 3 in small letters.
இவைகள் எல்லாம் கொற்றை எழுத்தில் எழுதிவிட்டு மூன்றாவது குறிப்பு
சிறிய எழுத்துக்களில் எழுதுகிறார்.
I ate it.
நானும் சாப்பிட்டேன்.
Do you confess your sin like this?
இது போல உங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறீர்களா?
That is the meaning of justifying yourself.
உங்களை நீங்களே நியாயப்படுத்துவது என்பதனுடைய அர்த்தம் இதுதான்.
It is true what he said.
அவன் சொன்னது உண்மைதான்.
His wife took the fruit.
மனைவிதான் அந்த பழத்தை பறித்தார்கள்.
God gave him that wife.
அந்த மனைவியை கொடுத்தது தேவன்தான்.
Everything he said in a court of law, Adam can prove all that I said is correct.
வழக்கு மன்றத்திலே ஆதாம் தான் சொன்ன காரியங்கள் எல்லாம் சரி என்று நிரூபிக்க முடியும்.
But you see the spirit.
ஆனால் அங்கே உள்ள அந்த ஆவியை பார்த்தீர்களா?
Many times when you blame somebody else,
அநேக சமயங்களிலே நீங்கள் மற்றவளை குறை சொல்லும் பொழுது,
you can see in your spirit that you are not willing to take the blame yourself for what you did.
நீங்கள் செய்த அந்த பழியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம் காட்டுகிறது உங்கள் ஆவியிலே பார்க்க முடியும்.
God will not forgive you.
அப்படியானால் தேவன் ஒரு காலம் உங்களை மன்னிக்க முடியாது.
Stop blaming other people.
மற்ற மக்களை குறை சொல்வதை நிறுத்தி விடுங்கள்.
You don't have to confess anybody else's sin.
மற்றளுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கை செய்ய தேவையில்லை.
Why does Adam have to confess his wife's sin?
மனைவியுடைய பாவத்தை ஏன் ஆதாம் அறிக்கை செய்ய வேண்டும்?
Let her confess it on her own.
ஆதாமுடைய மனைவி தன்னுடைய பாவத்தை தான் அறிக்கை செய்ய
வேண்டும். Lord, my sin.
ஆண்டவரே என்னுடைய பாவம்.
Think of your sin.
உங்களுடைய பாவத்தை எண்ணி பாருங்கள்.
That's all you have to confess.
அவ்வளவுதான் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
Then God will forgive you.
அப்பொழுது தேவன் உங்களை மன்னிப்பார்.
And he will not only forgive you.
அவர்களை மன்னிப்பது மட்டுமல்ல,
he will declare you righteous.
நீ நீதிமான் என்பதை அவர் அறிக்கை செய்வார்.
If you don't declare yourself righteous, he will declare you righteous.
நீங்கள் உங்களை நீதிமான் என்று நீங்கள் அறிவிக்காமல் இருக்கும் பொழுது அவர் உங்களை நீதிமான் என்று அறிவிப்பார்.
So whenever you commit a sin,
எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவம் செய்கிறீர்களோ,
never blame your wife or your husband or your neighbor or your boss or anybody.
உங்களுடைய கணவனையோ மனைவியையோ பக்கத்து வீட்டுக்காரரையோ மேல் அதிகாரியையோ நீங்கள் குறை சொல்ல வேண்டாம்.
When you come home and get angry,
வீட்டுக்கு வந்து கோபப்படுகிறீர்கள்,
don't say, oh, I had a difficult day at work, that's why I got angry.
எனக்கு இன்னைக்கு வேலையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் மன அழுத்தத்தினால வந்து கோபப்பட்டுட்டேன்னு சொல்ல வேண்டாம்.
That's all justifying yourself.
இவங்களெல்லாம் மூளையை நியாயப்படுத்துகிற காரியம்.
Say, I have a wretched evil nature, that's why I got angry.
எனக்கு மோசமான பொல்லாத சுபாவம் இருக்குது, ஆகவே தான் நான் கோபப்பட்டேன் என்று சொல்லுங்கள்.
You will get victory also.
உங்களுக்கு அந்த பாவத்தில் ஜெயம் கிடைக்கும்.
But as long as you blame other things, you will always live a defeated life.
சாக்கு போக்கு சொல்லி மற்றவர்களுக்கு மேலே பழி போடுகிறவர்களாக இருந்தால் எப்பொழுதும் அந்த பாவத்தில் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள்.
I'm trying to tell you how to confess your sin.
உங்களுடைய பாவத்தை எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிறேன்.
When you go and ask forgiveness from somebody,
யாரோ ஒரு இடத்திலே நீங்கள் போய் மன்னிப்பு கேட்க வேண்டுமானால்,
how do you ask forgiveness from your wife or somebody you hurt?
நீங்கள் புண்படுத்தின உங்கள் மனைவியின் இடத்திலோ அல்லது மற்றவர்கள் இடத்திலோ எப்படி மன்னிப்பு கேட்கிறீர்கள்?
Do you ask like this?
நீ இது போல கேட்கிறீர்களா?
My dear wife,
நரிமையான மனைவியே,
if I have hurt you, please forgive.
நான் உன்னை ஒருவேளை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்.
You know what I'm saying?
நான் என்ன சொல்றேன் தெரியுமா?
I don't think I've hurt you.
நான் உன்னை காயப்படுத்தி புண்படுத்தி விட்டேன் என்று நான் நினைவதில்லை.
But if you are stupid enough to think I hurt you,
நான் தான் உன்னை காயப்படுத்தி விட்டேன் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நீ ஒரு புத்தியினளா இருந்தால்,
okay, then please forgive me.
சரி, நீ மன்னித்து விடு.
Is that the way to ask forgiveness?
மன்னிப்பை இப்படி தான் கேட்க வேண்டுமா?
You have to say, I'm sorry, I hurt you.
என்னை மன்னித்து விடு, நான் உன்னை புண்படுத்தி விட்டேன்.
Please forgive me.
என்னை மன்னித்து விடு.
Tell me, how can I set it right now?
இப்பொழுது அதை நான் எப்படி சரி செய்வது என்று சொல்.
Finish, the whole thing is over.
முழு காரியம் முடிந்து விட்டது.
God sees how you go and ask forgiveness.
நீங்கள் போய் எப்படி மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்பதை தேவன் பார்க்கிறார்.
He wants to deliver us completely from our past life once and for all.
ஒரே முறையாக நம்முடைய பழைய கால வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார்.
Many of us are dragging the chains of our past life with us today.
நம்மிலே அநேகர் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்களை ஒரு சங்கிலியை போட்டு கட்டி இழுத்துக்கொண்டே போகிறோம்.
Finish it.
முடித்து விடுங்கள் அதை.
Set everything right.
எல்லா காரியமும் சரிபடுத்துங்கள்.
Give back whatever was cheated.
என்ன காரியம் மற்றவளை ஏமாற்றினோ அந்த காரியத்தை போய் கொடுத்து
விடுங்கள்.
மன்னிப்பு கேளுங்கள்.
Make a phone call, write a letter, finish with it.
போன் மூலமாக பேசி மன்னிப்பு கேளுங்கள் அல்லது ஒரு கடிதத்தை எழுதி மன்னிப்பு கேளுங்கள். முடித்து விடுங்கள்.
And don't say, if I have done something wrong.
நான் தவறு செய்திருந்தேன் ஆகியல் என்று சொல்ல வேண்டாம்.
Just say, I did something wrong, I'm sorry.
தவறு செய்தேன், மன்னிப்பு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுங்கள்.
The end of the matter.
அதான் காரியத்தினுடைய முடிவு.
So easy.
அவ்வளவு எளிது.
The blood of Jesus will cleanse us from all sin.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
And there's no work, you don't have to do any works for it.
அதற்காக எந்த கிரியைகளையும் நீங்கள் செய்ய தேவையில்லை.
You don't have to give any money, you don't have to do any works, you don't have to go to church, nothing.
நீங்கள் சபைக்கு தான் போக வேண்டும் அல்லது பணத்தை கொடுக்க வேண்டும் அல்லது கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற தேவையில்லை.
Ephesians 2 says we are saved not as a result of works.
நம்முடைய கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று எபேசியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
I cannot do any works to get my sin forgiven.
என்னுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு நான் ஏதோ கிரியைகளை செய்ய முடியாது.
I have to turn around and confess that it was my mistake.
நான் மனம் திரும்பி அது என்னுடைய தவறு தான் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும்.
Confess to man, confess to God, and that's the end of the matter.
மனுஷனிடத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை மனுஷனிடத்திலே சரி செய்யுங்கள், தேவனிடத்திலே சரி செய்ய வேண்டிய காரியங்களை தேவனிடத்திலே மன்னிப்பு
கேளுங்கள். Single work.
ஒரு கிரியை கூட செய்ய தேவையில்லை.
But now,
இப்பொழுது
Ephesians 2 says,
எபேசியர் 2 அதிகாரம் சொல்கிறது,
we are saved not as a result of works, verse 9.
ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம், கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை.
But after we are saved,
ரட்சிக்கப்பட்ட பிறகு,
we verse 10,
பத்தாம் வசனம்,
now he has prepared certain good works for us to do after we are saved.
நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்யும்படியாக சில நற்காரியங்களை தேவன் நியமித்திருக்கிறார்.
See, there's a balance in scripture.
ஆகவே வேத வசனத்திலே ஒரு சமநிலை உண்டு.
Verse 9 it says no works.
ஒன்பதாம் வசனத்திலே கிரியைகளே இல்லை, தேவையில்லை.
Verse 10 says plenty of good works.
பத்தாவது வசனம் சொல்லுகிறது நற்கிரிகள் பல உண்டு.
No works to get our sins forgiven.
நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு எந்த கிரியைகளும் தேவையில்லை.
After our sins are forgiven, yeah, there are plenty of good work God has planned for us to do.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நாம் செய்ய வேண்டிய பல நற்கிரியைகளை தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார்.
Some people have only got one word, no works.
சில பேருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், கிரியைகளே தேவையில்லை.
There's no works for our forgiveness.
நம்முடைய பாவ மன்னிப்புக்காக எந்த கிரியையும் தேவையில்லை.
But in our present life God has prepared many works for us to do.
ஆனால் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையிலே நாம் செய்யும்படியாக अनेक நற்கிரியைகளை தேவன் திட்டமணி வைத்திருக்கிறார்.
That is like the Christian life has got a foundation and a superstructure.
அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் உண்டு, அதற்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய கட்டடம் உண்டு.
Forgiveness deals with our the foundation we can say is in our past life.
நம்முடைய அஸ்திவாரம் என்பது நம்முடைய கடந்த கால வாழ்க்கை என்று சொல்லலாம்.
The superstructure is what we are building now.
நாம் கட்டக்கூடிய கட்டடமானது இப்பொழுது நாம் கட்டிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை.
So just like we say in the foundation of a building we don't put doors and windows and all.
நாம் அஸ்திவாரத்துக்கு போய் கதவு ஜன்னல் எல்லாம் வைப்பதில்லை.
No, nobody puts doors and windows in a foundation.
யாராவது அஸ்திவாரத்தில் போய் கதவு ஜன்னல் எல்லாம் வைப்பார்களா?
No works in the foundation.
ஆகவே அஸ்திவாரத்தில் எந்த கிரியைகளுமே இல்லை.
But in the superstructure.
ஆனால் மேலே கட்டக்கூடிய இந்த கட்டடத்திலே
plenty of doors and windows.
எவ்வளவோ ஜன்னல்களும் கதவுகளும் இருக்கிறது.
That is the meaning here.
அதுதான் இதனுடைய பொருள்.
For forgiveness of sins no works.
பாவ மன்னிப்பை பெறுவதற்கு எந்த கிரியைகளும் தேவையில்லை.
The foundation.
அஸ்திவாரத்திலே.
But once we are building the superstructure there's plenty of good works we are supposed to do.
ஆனால் மேலே கட்டப்படுகிற கட்டடத்திலே நாம் எவ்வளவோ நற்கிரியைகளை செய்ய வேண்டியிருக்கிறது.
And there we are now talking about salvation as the present tense.
அங்கே நாம் ரட்சிப்பை நிகழ்காலத்திலே நாம் பேசுகிறோம்.
See Romans 5 again.
ரோமர் 5 அதிகாரம்.
In Romans 5
ரோமர் 5 அதிகாரம்
it says we are saved verse 9 from the wrath of God.
ஒன்பதாம் வசனம் ரோமர் 5 9 தேவ கோபாக்கினிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று
பார்க்கிறோம்.
இப்பொழுது
verse 10
பத்தாம் வசனம்
after we are reconciled to God
தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு
that means our sins are all forgiven
அவருடைய பொருள் என்னவென்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு
விட்டது. We are already saved from the wrath of God
ஏற்கனவே தேவ கோபாக்கினிலிருந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம்.
Now it says we shall be saved every day by his life.
இப்பொழுது பார்க்கிறோம் அவருடைய ஜீவனாலே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறோம்.
There we were saved by his death.
அங்கே அவருடைய மரணத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம்.
Now we are saved by his life.
இப்பொழுது அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம்.
Many of you know about salvation through the death of Jesus Christ.
உங்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் வரக்கூடிய இரட்சிப்பை அறிந்திருக்கிறீர்கள்.
How many of you know salvation through the life of Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே வரக்கூடிய இரட்சிப்பை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்?
Because you know Jesus not only died but he rose again.
இயேசு மரித்தது மட்டுமல்ல அவர் உயிரோடு எழுந்தார்.
He is living.
அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
We get one salvation through his death, another salvation through his life.
ஒரு இரட்சிப்பை அவருடைய மரணத்தின் மூலமாக பெறுகிறோம், இன்னொரு இரட்சிப்பை அவருடைய ஜீவனாலே பெறுகிறோம்.
Have you read in the scripture?
நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்கிறீர்களா?
We shall be saved by his life after we are saved from his death.
நாம் அவருடைய மரணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறது போல அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம்.
What does that mean?
இதனுடைய பொருள் என்ன?
Romans 5:10 I am saved through the death of his son.
ரோமர் 5 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே
ரட்சிக்கப்பட்டோம். From the wrath of God.
தேவ கோபாக்கினிலிருந்து நாம்
ரட்சிக்கப்பட்டோம். From my sin.
என்னுடைய பாவத்தினுடைய தண்டனைகளிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்பொழுதோ
there are so many sins in me that I have to be saved from.
இப்பொழுது எனக்குள்ளாக எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது அதிலிருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும்.
His death only dealt with the forgiveness of my past sin.
அவருடைய மரணம் என்பது என்னுடைய கடந்த கால பாவங்களை மட்டுமே இடைப்பட்டது.
Now he gives me his life to save me from the sins in my nature.
இப்பொழுது அவர் தம்முடைய ஜீவனை எனக்கு கொடுக்கிறார் என்னுடைய சுபாவத்திலே காணப்படக்கூடிய பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படும்படியாக.
That is the present tense salvation.
இதுதான் நிகழ்காலத்திலே இருக்கக்கூடிய ரட்சிப்பு.
In other words, he's not only forgiving me but he wants to save me.
இன்னொரு விதத்திலே நாம் சொல்ல போனால் அவர் என்னை மன்னிப்பது மட்டுமல்ல அவர் என்னை மீட்க ரட்சிக்க விரும்புகிறார்.
Do you know the meaning of the name Jesus?
இயேசு என்கிற அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா?
The first time in the New Testament where somebody mentions the name of Jesus.
முதல் முறையாக புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒருவர் இயேசு என்ற பெயரை சொல்கிறார்.
Was when the angel Gabriel came to Joseph.
காபிரியேல் என்கிற தூதன் யோசேப்பின் இடத்திலே வருகிறார்.
And told him
avarku solugirar
Mary is going to have a son and you must call him Jesus.
மரியாள் ஒரு குமாரனை பெற்றெடுக்க போகிறாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
And he told him the meaning of that name.
அந்த பெயருடைய அர்த்தத்தையும் சொல்கிறார்.
And in the meaning of the name you have the first promise in the New Testament.
அவருடைய பெயரின் அர்த்தத்திலே தான் புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம்.
There are many hundreds of promises in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு.
Do you know the first promise?
அதிலே உள்ள முதல் வாக்குத்தத்தம் தெரியுமா?
Here it is.
இங்கே இருக்கிறது.
You shall call his name Jesus.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
Matthew 1:21.
மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம்.
Because he will save his people from their sins.
அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கியவளை ரட்சிப்பார்.
When the Lord told Moses, I will save the Israelites from Egypt.
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சிப்பேன் என்று மோசேக்கு தேவன் சொன்னபொழுது,
what did it mean?
அதனுடைய பொருள் என்ன?
It meant that he will take them out of Egypt.
எகிப்திலிருந்து வெளியே எடுத்து செல்வார் என்பதுதான் அதனுடைய பொருள்.
Not leave them there.
அங்கேயே விட்டு விடுவார் என்ற அர்த்தம் அல்ல.
When the Bible says he will save us from our sins, that it means he will save us from committing sin.
நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லும்பொழுது நாம் பாவம் செய்வதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்று பொருள்.
He doesn't say call his name Jesus because he'll forgive people their sins.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லவில்லை.
He doesn't say call his name Jesus because he will save people from hell.
நரகத்திலிருந்து மக்களை ரட்சிப்பார் ஆகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படவில்லை.
Or from the wrath of God.
அல்லது தேவ கோபாக்கினிலிருந்து என்று சொல்லப்படவில்லை.
Yeah, he does all that.
அவையெல்லாம் செய்கிறார்.
But here he says.
ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்?
About this present tense salvation.
இந்த நிகழ்கால ரட்சிப்பு.
To be saved from my sins.
என்னுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை.
Have I been saved from all my sins?
நான் எல்லா பாவங்களிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா?
No.
இல்லை.
I am being saved.
நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன்.
There are still areas in my life which are not exactly like Jesus Christ.
இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போலவே இல்லாத பகுதிகள் அநேகம் உண்டு.
Until I become exactly like Jesus Christ, there is still some sin in my life.
இயேசு கிறிஸ்துவை போலவே மாறும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருந்து கொண்டிருக்கிறது.
But I may not know about it.
அதை குறித்து எனக்கு தெரியாமல் இருக்கலாம்.
Because God has to show it to me little by little as I grow spiritual.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர வளர இயேசு தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை காண்பிக்கிறார்.
And as I see
நான் பார்க்கும் பொழுது
new areas of sin
பாவத்தின் புது புது பகுதிகளை பார்க்கும் பொழுது
I can be saved from those sins.
அந்த பாவங்களிலிருந்து நான் ரட்சிக்கப்பட முடியும்.
The Christian life is like an education.
கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு படிப்பை போல.
You know, in our life there are two types of sins.
நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான பாவங்கள் காணப்படுகிறது.
Those sins which we can see
நாம் பார்க்கக்கூடிய பாவங்கள்.
And there are many unconscious sins in all of our life which we don't even know about.
நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நாம் பாவம் என்று அறியாத பகுதியில் பாவம் இருக்கிறது.
We can compare it to an ice cube.
ஒரு ஐஸ் கட்டியை ஒப்பிடலாம்.
If you see an ice cube in a glass of grape juice or something.
நீங்கள் திராட்சை பழ சாறு வாங்குகிறீர்கள், அதிலே ஐஸ் போட்டு கொடுப்பா என்று கேட்கிறீர்கள், அதிலே ஐஸ் கட்டி போடுகிறார்கள்.
Only 10% of that ice cube is on above the surface.
அந்த ஐஸ் கட்டினுடைய 10% மட்டுமே அந்த ஜூஸ்க்கு மேலாக காணப்படுகிறது.
90% is hidden.
அந்த 90% அந்த ஐஸ் கட்டியானது உள்ளே மறைந்திருக்கிறது.
Our life is like that.
நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது.
What you see of sin in your life is only 10%.
உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் என்று பார்க்கிற காரியமானது 10% மட்டுமே.
All the bad habits that you see is only 10%.
நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் அது 10% தான்.
There is another 90% which you have not even seen so far.
நீங்கள் இதுவரை காணாத 90% பாவங்கள் உள்ளே இருக்கிறது.
So it's good to humble ourselves.
ஆகவே நம்மை தாழ்த்துவது நல்லது.
Lord, there's a lot of sin I don't even see in my life. ஆண்டவரே,
என்னுடைய வாழ்க்கையில் பார்க்காத பாவங்கள் எவ்வளவு இருக்கிறது ஆண்டவரே.
But I must deal with this 10% that I can see.
ஆனால் நான் பார்க்கக்கூடிய இந்த 10% பாவத்தோடு கூட நான் இடைபட வேண்டும்.
You know your conscience already tells you about certain sins that you can see.
உங்களுடைய மனசாட்சி ஏற்கனவே நீங்கள் பார்க்கக்கூடிய பாவமான பகுதிகளை உங்களுக்கு சொல்லுகிறது, உணர்த்துகிறது.
That is like the top 10% of this ice cube.
அது இந்த ஐஸ் கட்டினுடைய மேலே இருக்கக்கூடிய 10% போல.
Lord Jesus, save me from these sins.
ஆண்டவரே, இந்த பாவங்களிலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே.
My anger.
என் கோபம்.
My lustful thoughts.
என்னுடைய இச்சையான எண்ணங்கள்.
My bitterness.
என்னுடைய கசப்பு.
My unforgiving spirit.
மன்னிக்க முடியாத ஆவி.
You don't have to save yourself. Ask Jesus to save you.
நீங்களாக ரட்சிக்கதே உங்களை ரட்சிக்கதே இல்லை. இயேசுவே என்னை ரட்சி என்று கேளுங்கள்.
Every sin is a pit.
ஒவ்வொரு பாவமும் ஒரு குழி.
Are you enslaved to internet pornography?
நீங்கள் இணையதளத்திலே பார்க்கக்கூடிய ஆபாசமான படங்களுக்கு அடிமையா இருக்கிறீர்களா?
Many people
அரை நிர்வாண படங்களை பார்ப்பதில்லை.
Many people are in that pit.
அநேக மக்கள் இந்த குழியிலே கிடக்கிறார்கள்.
They try to climb out, they fall into the pit again.
மேலே ஏறி ஏறி வர முயற்சிக்கிறார்கள், மீண்டும் அந்த குழிக்குள்ளே
விழுகிறார்கள். Tomorrow I'll get out of that pit.
நாளைக்கு இந்த குழியிலிருந்து எழுந்து விடுவேன்.
They are deeper in that pit.
இன்னும் ஆழமாய் இந்த குழிக்குள்ளாய் போகிறார்கள்.
But Jesus can save you.
இயேசு உங்களை ரட்சிக்க முடியும்.
Otherwise you will get addicted to it and it will destroy your life.
Illada pachathile neengal adarku adimiyagi aduve ungalde vaazhkai azhithu vidum.
Whether it's alcohol or drugs or pornography or anything.
Adu madhubanamaga irundalum seri bodhai maathrigala irundalum seri alladhu arainirvana parangalai nirvana padangalai paarkkudaiya ilaiyalamaga irundalum seri.
You can either let it destroy you or let Jesus save you from it.
Ondru andha kaaryam ungalai azhithu vidum alladhu Yesu ungalai rakshikka vendum.
These are sins that you know.
இந்த பாவங்கள் நீங்கள் அறிந்திருக்கிற பாவங்கள்.
This is not unconscious sin.
இவைகள் எல்லாம் அறியாத பாவங்கள் அல்ல.
These known sins, say Lord save me.
பாவம் என்று அறிந்திருக்க கூடிய காரியங்களை பார்த்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்க வேண்டும்.
When Peter was about to sink in the when he was walking on the water and he was about to sink, he said Lord save me.
பேதுரு அந்த தண்ணீர் மேலே நடக்க ஆரம்பிக்கும் பொழுது முழுக ஆரம்பித்தார் ஆண்டவரே ரட்சியும் என்று கதறினார்.
The Lord held his hand.
ஆண்டவருடைய கரத்தை பிடித்தார்.
He will hold your hand.
உன்னுடைய கரத்தையும் அவர் பிடிப்பார்.
That you don't sink into that bad habit.
இந்த பாவ பழக்க வழக்கத்திலே கெட்ட பழக்கத்திலே முழுகிவிடாதபடி உன்னை பிடிப்பார்.
Pray Lord save me.
ஆனால் நீங்கள் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று
ஜெபிக்க. Let your resurrection life come and lift me up.
ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை வந்து என்னை தூக்கி விடட்டும்.
That is like slicing off that top 10% of that ice cube.
இது எதற்கு அப்ப இருக்கிறது என்று சொன்னால் மேலே காணக்கூடிய அந்த 10% அந்த ஐஸ் கட்டையை நீங்கள் அப்படியே ஒரு கத்தியை சீவி எடுப்பது போல.
Supposing you cut off that top 10% of the ice cube.
நீங்க மேலே தெரியக்கூடிய 10% அந்த ஐஸ் கட்டையை நீங்கள் வெட்டி எடுத்து விட்டால்
what will happen to the ice cube?
அந்த ஐஸ் கியூபுக்கு என்ன நடக்கும்?
Something will come up.
மீண்டும் ஐ கொஞ்சம் மேலே வந்துவிடும்.
Something which is hidden you will see.
மறைந்திருக்க கூடிய பகுதி கொஞ்சம் மேலே வந்துவிடும்.
And you slice off that.
அதையும் நீங்கள் வெட்டி எடுத்து விடுங்கள்.
Some more will come up.
இன்னும் கொஞ்சம் மேலே வரும்.
You slice some more.
அதையும் கொஞ்சம் வெட்டி எடுத்து
விடுங்கள். Some more will come up.
இன்னும் கொஞ்சம் மேலே வரும்.
That is called Christian sanctification.
இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை பரிசுத்தமாக்கப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது.
Little by little by little.
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக
God gives us light on the different areas in our life where we are not like Jesus Christ.
நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறாத பகுதிகளிலே தேவன் வெளிச்சத்தை நமக்கு தருகிறார் காண்பிக்கிறார்.
And as I cut it off God shows me something.
நான் அதை நீக்கி விடும் பொழுது தேவன் இன்னும் கொஞ்சம் காண்பிக்கிறார்.
That is how I know God is blessing me.
இப்படித்தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன்.
Many people say God is blessing me because I got money or I got health.
அநேகர் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள்.
What about those atheists who are also got money and health?
பணமும் ஆரோக்கியமும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாஸ்திகரை பற்றி என்ன?
Some of them are blessed more than you with money and health.
உங்களை காட்டிலும் அவர்கள் எவ்வளவு பணத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
That is the goodness of God he gives to all people.
அது தேவனுடைய நன்மையான காரியம், அது எல்லாவற்றையும் கொடுக்கிறார்.
God's blessing is not money and health because that he gives to everybody.
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் பணமும் ஆரோக்கியமும் இல்லை, ஏனென்றால் அது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார்.
Even crooked businessmen and cheats and all get it.
ஏமாற்று வேலை செய்கிற ஏமாற்றுகிற தொழிலதிபர்களும் அதை பெற்றுக் கொள்கிறார்கள்.
What is the mark of God's blessing?
தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்ன?
That he gives you light on the unchristlike areas in your life and helps you to be free from them.
கிறிஸ்துவுக்கு ஒத்திராத சுபாவங்களை குறித்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை பண்ணுகிறார்.
That is the clearest proof of God's blessing in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதற்கு தெளிவான நிரூபணம் அத்தாட்சி இதுதான்.
As I look back over especially the last 30 years of my life.
கடந்த 30 ஆண்டு கால வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது
God has blessed me in different ways.
தேவன் பல விதங்களில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
Giving me more and more light.
வெளிச்சத்தை கொடுத்து
helping me to slice off that ice cube.
அந்த ஐஸ் கட்டியை மேலே தெரியக்கூடிய ஐஸ் கட்டியை வெட்டி வெட்டி
smaller and smaller and smaller.
அது கொஞ்சம் கொஞ்சமாய் அளவிலே குறுகிக் கொண்டே போகிறது.
There's still something underneath the surface I haven't seen yet.
இன்னும் அந்த பரப்புக்கு கீழாக இருக்கிறது, நான் அதை பார்க்கவில்லை.
But God is giving me light.
ஆனால் தேவன் ஒளியை கொடுக்கிறார்.
I am being saved every day by his light.
அவருடைய ஜீவனாலே நான் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறேன்.
That is why he gives us the Holy Spirit.
அதற்காக தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார்.
So that's the second tense salvation.
இதுதான் இரண்டாவது நான் சொல்லுகிறதான
being saved every day.
ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுவது.
Then one day in the future
எதிர்காலத்திலே ஒரு நாளிலே
we read in Romans 13
ரோமர் 13 அதிகாரம்
about another salvation.
இன்னும் ஒரு ரட்சிப்பு.
Romans chapter 13 we read
ரோமர் 13 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்
that our salvation now is nearer verse Romans 13:11 is nearer now than when we first believed.
ரோமர் 13 அதிகாரம் 11 வசனத்திலே பார்க்கிறோம் நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது.
There is a salvation which has not yet come.
இன்னும் வராத ஒரு ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது.
It is very near now.
அது இப்பொழுது சமீபமாய் இருக்கிறது.
That is the salvation that will come when my whole body will get saved from sin and sickness and everything.
என்னுடைய முழு சரீரமும் பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் ரட்சிக்கப்பட போகிறது.
There will be no sin left in me.
என்னுடைய வாழ்க்கையில் பாவமே இனி மீந்திராது.
That is when Christ comes back.
அது கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது.
So you see, salvation is past.
ஆகவே ரட்சிப்பு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று பார்க்கிறோம்.
We can say in the past he is saving me from the penalty and the punishment of sin.
கடந்த கால ரட்சிப்பு என்பது என்னுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து என்னை ரட்சிக்கிறார்.
In the present he is saving me from the power of sin.
நிகழ்காலத்தில் உள்ள ரட்சிப்பு பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை மீட்கிறார்.
And in the future he will save me from the very presence of sin.
எதிர்காலத்தில் வெளிப்படக்கூடிய அந்த ரட்சிப்பு பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறார்.
Then we shall be with the Lord forever.
அன்றிலிருந்து நாம் தேவனோடு கூட என்றென்றும் நாம் இருப்போம்.
So it is always salvation from sin.
அவை எல்லா இடங்களிலுமே பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து தான் விடுதலை.
From the punishment for sin.
பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு.
From the power of sin.
பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்பு.
From the very presence of sin.
பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு.
That we shall be without sin forever in eternity.
நித்தியத்திலே பாவமில்லாதவர்களாக நாம் எப்பொழுதும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம்.
If you have this hope in you.
இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால்.
1 John chapter 3 says.
1 யோவான் 3 அதிகாரம் சொல்கிறது.
It says in 1 John chapter 3 verse 2 that when Jesus comes again we will be like him.
1 John 3 அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம்.
Now if you believe that he is coming,
அவர் வருகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால்,
and verse 2 that you will be like him,
நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று நீங்கள் விசுவாசித்தால்,
all Christians say they believe that.
எல்லா கிறிஸ்தவர்களும் நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்று
சொல்கிறார்கள். But if you really have this hope in you,
உண்மையாலுமே நீங்கள் இந்த நம்பிக்கையை வைத்திருப்பீர்களானால்,
you will do something.
நீங்கள் ஒன்றை செய்வீர்கள்.
It says in verse 3,
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம்,
you will purify yourself as much as Jesus Christ is pure.
இயேசு கிறிஸ்து எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் உங்களையும் சுத்திகரித்துக் கொள்வீர்கள்.
In other words, you'll keep on slicing off this ice cube day by day.
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் அந்த மேலே தெரியக்கூடிய அந்த ஐஸ் கட்டியை நீங்கள் வெட்டிக்கொண்டே இருப்பீர்கள்.
Whatever you see to be sin, you'll get rid of by the power of the Holy Spirit.
பாவம் என்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமையினாலே நீக்கிக் கொண்டிருப்பீர்கள்.
It doesn't go quickly.
உடனடியாக போவதில்லை.
We have been steeped in sin for so long that may take 1 year sometimes to get rid of one sin.
நீண்ட காலமாக பாவத்தில் இருந்தபடினாலே சில பாவங்களை மேற்கொள்வதற்கு ஒரு ஆண்டுகள் ஆகலாம், ஒரு ஆண்டாகலாம்.
It may take 5 years for you to get rid of your anger.
உடைய கோபத்தை மேற்கொள்வதற்கு 5 வருடங்கள் ஆகலாம்.
But you must get rid of it.
ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும்.
Do you like to have some snake living inside your house?
உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வாழ்வதை விரும்புகிறீர்களா?
Do you realize that every sin is like a snake that's can hurt you and kill you and hurt others?
உங்களை கடித்து உங்களை சாகடிக்க கூடியதன பாவத்தை போல பாம்பை போல பாவம் இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள்.
And hurt others.
மற்றவளையும் அது வேதனைப்படுத்தும்.
We want to get rid of every snake in our nature.
நம்முடைய ஸ்வபாவத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு பாம்பையும் நாம் நீக்கிவிட விரும்புகிறோம்.
So it may take time but we want to get rid of it.
அதற்கு காலம் பிடிக்கும், ஆனாலும் அதை நீக்கி விட வேண்டும் என்ற உறுதியோடு இருக்க
வேண்டும். Purify ourselves every day like Jesus is pure.
ஆகவே இயேசு கிறிஸ்து சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
So I hope you have understood that saved is a very big word.
ஆகவே ரட்சிப்பு என்பது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தையானது பெரிய வார்த்தை.
Many of you may be saved in the past from the punishment of sin.
உங்களில் அநேகர் பாவத்தினுடைய தண்டனை, உங்கள் கடந்த கால பாவத்திலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
And you may say, I'm looking forward to be saved totally from the presence of sin.
நான் இந்த பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே விடுதலையாக்கப்பட முடியாக, இயேசுவோடு கூட போக முடியாக எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சொல்லலாம்.
But if you really have that hope,
உங்களுக்கு உண்மையாலுமே அந்த நம்பிக்கை இருக்குமானால்,
you will seek to be saved from the power of sin today.
இன்றைக்கு பாவத்தின் வல்லமையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாய் நீங்கள் நாடுவீர்கள்.
And say, Lord, give me the power of your Holy Spirit.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு
தாரும். Give me your life.
ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எனக்கு
தாரும். Your life that will lift me up from the power of sin.
பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவரே என்னை தூக்கி எடுக்க கூடிய உம்முடைய ஜீவனுடைய வல்லமை.
God can do it for you.
தேவன் உங்களுக்கு இதை செய்ய முடியும்.
He wants to do it for you.
அவர் உங்களுக்கு இதை செய்ய விரும்புகிறார்.
He sent Jesus to do it for you.
இயேசு உங்களுக்காக செய்ய முடியா விரும்புகிறார்.
Ask him.
கேளுங்கள்.
Ask him to fill you with his Holy Spirit.
அவருடைய பரிசுத்த ஆவியானவராலே உங்களை நிரப்ப முடியா கேளுங்கள்.
Fill you with his life.
அவருடைய ஜீவனாலே உங்களை நிரப்ப முடியா கேளுங்கள்.
So that you experience a full salvation.
ஆ, முழுமையான ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்க முடியாக.
And not a half salvation.
பாதி ரட்சிப்பை அல்ல.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது,
I want to ask you to respond to the word of God that you have heard.
இன்றைக்கு நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய முடியாய் நான் விரும்புகிறேன்.
Say, Lord, I want a full salvation in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த முழு இரட்சிப்பு வேண்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள்.
I want to set everything right with God and with man.
தேவனோடு மனிதனோடு ஆண்டவரே நான் காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று கேளுங்கள்.
And I want to be completely free from the power of sin.
ஆண்டவரே, பாவத்தின் வல்லமையிலிருந்து முற்றிலுமாக நான் விடுதலையாக்கப்பட வேண்டும்.
Little by little, day by day.
கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும்.
I want you to free me from everything that is unchristlike in my life.
என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத காரியங்களிலிருந்து ஆண்டவரே என்னை விடுதலையாக்க முடியாய் ஜெபிக்கிறேன்.
He will hear you.
அவர்களுக்கு உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுங்க.
Lord, give an assurance that you have heard the prayer of those who have sincerely prayed.
ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையாய் ஜெபித்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறீர் என்கிற ஒரு நிச்சயத்தை அவர்களுக்கு தாரும்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.